வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சி அடைந்து வருவதை செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் நாட்டில் தீவிரவாத வன்முறைகள் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 25 காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் 18ஆம் தேதி வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு சேவை, பாதுகாப்பு விமான தர உறுதி சேவை மற்றும் இந்திய வர்த்தக சேவை ஆகியவற்றின் பயிற்சி அதிகாரிகள் இன்று புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு சேவை அதிகாரிகள் பொது நம்பிக்கையின் பாதுகாவலர்கள் என குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டினார். முதலீட்டை ஈர்ப்பதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்திய வணிகங்களை உலக அளவில் விரிவுபடுத்தவும் இந்திய வர்த்தக சேவை அதிகாரிகளின் பங்களிப்பு அளப்பரியது என அவர் மேலும் கூறினார். பாதுகாப்பு விமான தர உறுதி சேவை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய குடியரசுத் தலைவர் ஆயுதப் படைகளுக்கான தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட மற்றும் உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்களின் தரங்களை உறுதி செய்ய வேண்டியது அவர்களின் முதன்மையான பணி என வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று தொடங்கிய இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்கு 2,00,000க்கும் மேற்பட்டோர் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனர். 20 நாடுகளைச் சேர்ந்த உலக தலைவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். அவர்களில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாஷியோ லுலாடா சில்வா, ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ், மொரிஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம், இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா, பூட்டான் பிரதமர் திரு ஷெரின் டோங்கே ஆகியோரும் அடங்குவர். இந்த உச்சி மாநாட்டிற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து ஏராளமானோர் இந்தியா வந்திருப்பது பெருமைக்குரிய விஷயம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சி அடைந்ததற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். 5 நாட்கள் நடைபெற உள்ள இந்திய செயற்கை நுண்ணறிவின் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இது தொடர்பான கண்காட்சியை இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைக்க உள்ளார்.
முன்னதாக இந்த மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன், கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேலை வாய்ப்புகளை இந்தியா முன்னெடுத்து செல்ல முடியும் என தெரிவித்தார். தனியார் துறைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து இதில் செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். டெல்லி காவல்துறையினரின் 79வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வடகிழக்கு மற்றும் மாவோயிஸ்ட் பகுதிகளில் 80% வன்முறைகள் தற்போது குறைந்துள்ளதாகவும், கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாகவும் திரு அமித்ஷா அப்போது தெரிவித்தார். தீவிரவாதத்தையும் போதைப் பொருள் கடத்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் 345 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த நவீன தொழில்நுட்ப தலைமையகம் காவல்துறையினருக்காக தலைநகர் டெல்லியில் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பெங்களூருவில் உள்ள பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தற்போதைய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பகுப்பாய்வு செய்த அவர் வளர்ச்சியில் உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்திய தொழில்துறை, கல்வித்துறை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பு மற்றும் ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்படும் ஆதரவு குறித்து அவருக்கு விளக்கப்பட்டது. உள்நாட்டு ஏவுதளங்கள் மற்றும் அவற்றின் கூறுகளை காட்சிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியையும் பாதுகாப்பு அமைச்சர் அப்போது பார்வையிட்டார். விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளுடன் உரையாடிய திரு ராஜ்நாத் சிங், வளர்ந்து வரும் புவிசார் நிலப்பரப்பை கருத்தில் கொண்டு விமான இயந்திர தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஆபரேஷன் சிந்தூரை பற்றி குறிப்பிடுகையில், உள்நாட்டு தகவல் தொடர்பு அமைப்புகள், கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஆயுதப்படைகளின் பாதுகாப்பு திறன்களில் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இன்று 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்கான ஹஜ் பிரதிநிதிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதன் தொடக்க நிகழ்வில் மத்திய சிறுபான்மை விவகாரங்களுக்கான இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பை தொடக்கி வைத்தார். சுமார் 1.75 லட்சம் இந்திய யாத்ரீகர்கள் இந்த ஆண்டு புனித யாத்திரை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்கான இந்திய இணை தூதரகத்தின் மேற்பார்வையின் கீழ் சவுதி அரேபியாவில் 2.5 மாத காலத்திற்கு இந்த பிரதிநிதிகள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற 25 மீனவர்களை இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து அவர்களிடம் இருந்த 2 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
இன்று அதிகாலை காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல் மேடு கீழ காசாக்குடி மேடு பகுதிகளைச் சேர்ந்த 25 மீனவர்கள் கடலிலை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைக்காக இலங்கையின் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க உடனடியாக அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் காரைக்கால் மீனவ கிராமங்களில் சோகம் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் வரும் மார்ச் 2 திருக்காஞ்சியிலும், 3 வைத்திக்குப்பம் மற்றும் வீராம்பட்டினத்திலும் மாசி மகம் திருவிழா நடைபெறவுள்ளது. விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், பயிற்சி ஆட்சியர் மற்றும் அனைத்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவிழாவின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும், ஊர்வலம் செல்லும் வழியில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரி செய்ய வேண்டும் எனவும், முக்கிய இடங்களில் தற்காலிக கழிப்பிட வசதிகள் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தேவையான தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விழா நடக்கும் இடங்களில் தயாராக வைத்திருக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் அறிவுறுத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் பொதுமக்களுக்காக மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி இன்று நேரில் சென்று ஆய்வு செய்து மாதிரி இயந்திரத்தில் வாக்களித்து அதன் செயல்பாட்டை சோதனை செய்தார். புதிய வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது தேர்தல் அதிகாரிகள் உடன் இருந்தனர். தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் 18 முதல் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 19 முதல் 22 வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் புதுடெல்லியில் உள்ள அருண்ஜெய்ட்லி மைதானத்தில் நடைபெற்ற குரூப் டி பிரிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை ஆப்கானிஸ்தான் அணி 5 வித்தியாசத்தில் வீழ்த்தி போட்டியின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. குரூப் சி பிரிவில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆட்டத்தில் 203 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடி வரும் இத்தாலி அணி சற்று முன்வரை 15.2 ஓவரில் 5 இழப்பிற்கு 138 ரன் எடுத்திருந்தது. இன்றிரவு 7 இலங்கையில் உள்ள பல்லேக்கலே சர்வதேச மைதானத்தில் குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் மோதவுள்ளன. மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் இன்று ஆந்திரப்பிரதேச மாநில தலைநகர் அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் ஆகியோரை சந்தித்து பேசினார். முன்னதாக மாநில தலைமைச் செயலகத்திற்கு வந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளில் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது. ஆந்திர மாநில அரசின் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளை மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் வெகுவாக பாராட்டி அவர்களின் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திறன்கள், தொடக்க நிறுவனங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவில் பொறுப்பான ஏற்றுக்கொள்ளலுக்கான கொள்கை சார்ந்த தொலைநோக்கு ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் புதுடெல்லியில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் கிரியேட்டர்ஸ் கார்னர் என்ற ஒரு பெயரில் ஒரு பிரத்யேக அரங்கை அமைத்துள்ளது. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சுற்றுச்சூழல் அமைப்பில் உலகளாவிய தொழில்நுட்பத்தின் நுகர்வோராக மட்டுமல்லாமல் செயற்கை நுண்ணறிவிற்கான தீர்வுகளை உருவாக்கவும் இந்த அரங்கம் செயல்படும் என இந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதை செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் நாட்டில் தீவிரவாத வன்முறைகள் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 25 காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் 18 வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.